சிக்கலான வேத பகுதிகள் என்ற தலைப்புல ரோமர் 7:14 25 வரையிலான அந்த வசனங்களை நம்ம ஆராய ஆரம்பித்தோம். இந்த வேத பகுதி கிறிஸ்தவ வரலாற்றிலேயே பலருக்கும் குழப்பமான பகுதியாக இருந்திருக்கிறது, தொடர்ந்தும் அப்படியாக இருந்து வருகிறது. இந்த பகுதி சம்பந்தமாக 4 விதமான கருத்துக்கள் கிறிஸ்தவ வரலாற்றில் நிலவி வந்திருக்கின்றன. அவற்றில் 2 நம்ம கடந்த தடவை பார்த்தோம். இந்த பகுதி, முதலாவது இந்த பகுதி அவிசுவாசியாகவும் இல்லாமல் விசுவாசியாகவும் இல்லாமல் ஒரு ரெண்டுங்கட்டான நிலையில் இருந்த ஒரு மனிதனை பற்றி விளக்குகிறது என்பது ஒரு விளக்கம். இந்த முன்வைத்தவர் மார்ட்டின் லோய் ஜோன்ஸ். இங்க நம்ம பார்க்கிற மனிதன் தன்னுடைய இருதயத்துல பாவத்தை பற்றி ஆழமான ஒரு உணர்வை அடைந்து அதற்கு அடுத்த கட்டத்துக்கு போக ஆவல் கொண்டிருக்கிறான். இருந்த போதும் அவனுக்கு இன்னும் மறுபரப்பு கிடைக்கவில்லை என்று லோய் ஜோன்ஸ் விளக்கினார். 1800 அந்த காலப்பகுதிகளில் ஒரு சில பக்தி இயக்கத்தை சேர்ந்த பிராங்கி என்று சொல்லுகிறவர், வேறு சிலர் இந்த நம்பிக்கையை அப்ப கொண்டிருந்தார்கள். இந்த விளக்கத்தை குறைந்த தொகையினர் தான் ஆதரித்திருக்கிறார்கள். இப்ப 2 விளக்கம் ரொம்ப பொதுவான போதனை. இந்த மனுஷன், அதாவது ரோமர் 7:14 வருகிற வசனங்கள் நம்ம பார்க்கிற மனுஷன் அவிசுவாசி என்கிறது. இந்த விளக்கத்தை கொடுக்கிறவர்கள் அதற்கு காரணமாக இந்த பகுதியில பவுல் பயன்படுத்தி இருக்கும் வார்த்தை பிரயோகங்கள் விசுவாசி ஒருபோதும் தன் வாழ்க்கையில பயன்படுத்த மாட்டான்னு சொல்றாங்க. அதாவது 14 வசனத்துல பார்க்கிறோம், நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்கு உரியவனா இருக்கிறேன். அப்புறம் 18 வசனத்துல சொல்றாரு பவுல், நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்புறம் 24 வசனத்துல நிர்பந்தமான மனுஷன் தான். இத்தகைய வார்த்தை பிரயோகங்களை ஒரு நாளும் விசுவாசி பயன்படுத்த மாட்டான். அவன் ஆண்குரியவனாக இருப்பதனாலே அவன் அவிசுவாசியை போல பேசவோ நடந்து கொள்ளவோ மாட்டான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏதாவது இந்த விளக்கத்தை தருகிறார்கள். இத்தகைய விளக்கத்தை ரொம்ப பேர் கொடுத்திருந்த பொழுதும் இவருடைய விளக்கத்துக்கு முக்கிய காரணம் இந்த பகுதியில காணப்படுகின்ற வார்த்தை பிரயோகங்கள் அல்லன்னு நான் கடந்த தடவை சொன்னேன். அதற்கு மேலாக இவர்கள் பாவத்தை பற்றியும் பாவத்தோடு விசுவாசிக்கு இருக்கும் தொடர்பு பற்றியதுமான இவருடைய இறைய நம்பிக்கைகளே இந்த விதத்தில் இந்த பகுதிக்கு விளக்கம் கொடுப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. 4வது நூற்றாண்டுல சப வரலாற்றுல 4வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மனுஷன் பெலேஜியன், அவன் வந்து பாவத்தை அடியோடு நிராகரித்தான். அதுக்கு பிறகு ரோமன் கத்தோலிக்க மதம் ஆர்மீனியனிசம் என்று சொல்லுகின்ற அந்த போதனையாளர்கள் அவர்கள் மத்தியில காணப்பட்ட செமி பெலேஜியனிசம், அதாவது பெலேஜியன் பாவத்தை பற்றி இல்லைன்னு சொன்ன போதனைய இவங்க கொஞ்சம் மாத்தி வச்சுட்டாங்க. இந்த செமி பெலேஜியன்ஸ் போதனையை சேர்ந்தவர்களும் இந்த ரோமர் 7 அவிசுவாசின்னு சொன்னாங்க. 18வது நூற்றாண்டுல பாவம் இல்லாமல் பரிசுத்தமான பூர்ணத்துவத்தை இந்த வாழ்க்கையில் அடைய முடியும் என்று போதித்த ஜான் வெஸ்லி அவர் வழிவந்த போதனைகளும் இப்படித்தான் சொன்னது. 17வது நூற்றாண்டின் இறுதி பகுதியில சீர்திருத்தவாதிகளும் விசுவாச அறிக்கைகளும் போதித்த பரிசுத்தமாகுதல் போதனைகளை ஒதுக்கி வைத்து உருவான பக்தி இயக்கத்தார் பாவத்தை பலவீனமாக மட்டுமே பார்க்க ஆரம்பித்து அதீதமான அமானுஷிய உணர்ச்சிகளை நாடி போகும் சென்டிமெண்டலிச போதனைகள் அதோடு பக்தி இயக்கத்திலிருந்து வந்தது உருவாக்குனது. இவங்க எல்லாம் இதை ரோமர் 7 அவிசுவாசிய பார்த்தாங்க. அதுக்கு பிறகு இங்கிலாந்துல காத்தோலிக் கன்வென்ஷன் ஒரு கூட்டங்கள் நடந்தது. அந்த கூட்டங்கள்ல பேசியவர்கள் போதித்தவர்களும் கூட இந்த மாதிரியான அதீத அமானுஷ்ய உணவுகளை நாடுகிறவர்களாக சென்டிமெண்டலிஸ்டா இருந்தாங்க. அவங்களும் ரோமர் 7 அவிசுவாசிய பார்த்தாங்க. அதுக்கு பிறகு நம்ம 19வது நூற்றாண்டுக்கு வந்தா இந்த ஹை லைஃப் மூவ்மெண்ட், ஹோலினஸ் மூவ்மெண்ட் அமெரிக்காவில் ஆரம்பிச்சு, இதெல்லாம் இந்த காத்தோலிக் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கும் இந்த 1800களில் வந்த பக்தி இயக்கத்தையும் சேர்ந்த கூட்டங்கள். இவர்களும் கூட அந்த தங்களுடைய போதையின் அடிப்படையில் ரோமர் 7 மனிதன் அவிசுவாசின்னு உறுதியா சொன்னார். லெட் கோ லெட் காட்னு ஒரு டீச்சிங் நீங்க கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, இருக்கும், ரொம்ப இருக்கு இந்தியாவில். அதாவது நீ எதையும் செய்ய முயற்சிக்காம விசுவாசியாக நீ உன்னை எந்த ஒரு முயற்சியும் நீ செய்யாமல் ஆவிக்குரிய காரியத்தையும் செய்யாமல் உன்னை அப்படியே முழுசா கர்த்தர் கையில அர்ப்பணித்து விடு, அவரே உன் பாவத்தை பார்த்துக்குவாருங்கிற ஒரு போதனை. அதான் லெட் கோ லெட் காட் அப்படிங்கிறது. இவர்களும் கூட இந்த ரோமர் 7 அவிசுவாசி என்று தான் சொன்னாங்க. இப்ப நான் சொன்ன இதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்தியாவெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு பிறகு டிஎல் மூடி, சங்கி போன்றவர்களும் இதே விதமாக சொன்னார்கள். இப்ப இதுவரை நான் சொன்னவர்கள் ஜான் வெஸ்லியில இருந்து வந்த பக்தி இயக்கம், ஹோலினஸ் மூவ்மெண்ட், இதெல்லாம் வழியில வந்து அந்த போதனைகளின் மூலம் பிறந்த குழந்தைகளான 20 நூற்றாண்டின் ஆரம்பத்தில் உருவான பெந்தகோஸ்தே கேரிஸ்மேட்டிக் இயக்க போதனைகளும் ரோமர் 7 அதிகாரத்து மனிதனை அவிசுவாசியாகவே பார்க்கிறார்கள். அதாவது 14-25 வரையும் உள்ள வசனங்களில் வருகிற மனிதனை. அப்ப இதற்கெல்லாம் காரணம் பாவத்தை பற்றியும் விசுவாசியில் காணப்படும் பாவம் பற்றியும் அவர்கள் கொண்டிருந்த வேதத்துக்கு முரணான கருத்துக்கள் தான் காரணம். சீர்திருத்தவாதம், ரெஃபர்மேஷன் டீச்சிங், சீர்திருத்த விசுவாச அறிக்கைகள், உணாவடை போதனைகள் இத்தகைய விளக்கங்களோடு ஒரு போதும் ஒத்து போகவில்லை, போகவும் முடியாது. ஆகவே ரோமர் 7 மனிதன் அவிசுவாசி என்று விளக்கும் இந்த போதனை வேதம் பாவத்தை பற்றி போதிக்கும் விளக்கங்களுக்கு முரணானது. இப்ப மேல நான் விளக்கி இருக்கிற போதனைகள், இயக்கங்கள் பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு உதவி செய்யும் முகமா நாங்களே 4 நூல்களை நான் சொல்லுகிறேன். இதுல வந்து எல்லாருக்கும் வாசிக்கக்கூடிய வசதி இருக்காது. இப்ப நான் சொல்ல போற நூல்கள் ஒன்னு மட்டும் நாங்களே தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறோம், அது படிச்சாலே போதும். ஆனா இருந்த பொழுதும் இந்த விவரங்களை நான் கொடுக்கிறேன், அது கொஞ்சம் பேருக்காவது உதவியாக இருக்கும். அதாவது பெஞ்சமின் வோஃபீல்டு அப்படின்னு ஒருத்தர் பெர்ஃபெக்ஷனிசம் ஒரு பெரிய நூலை எழுதி இருக்கிறார். அந்த என்னுடைய லைப்ரரியில இருக்குது, பெர்ஃபெக்ஷனிசம் என்று சொல்லி. இப்ப அந்த வோஃபீல்டு வந்து 19 நூற்றாண்டு காலத்து சீர்திருத்தவாத இறையியல் அறிஞர், பிரின்ஸ்டன் இறையியல் கல்லூரியில், பென்சில்வேனியாவில் இருக்குது அந்த பிரின்ஸ்டன் இறையியல் கல்லூரியில் ப்ரொஃபஸராக, தியாலஜி ப்ரொஃபஸராக இருந்தார். இவரே பிரின்ஸ்டன் இறையியல் கல்லூரியின் கடைசி பிரின்சிபலாகவும் இருந்திருக்கிறார். ஜேசி ரயில், உங்களுக்கு பேர் தெரியும், அவருடைய சமகாலத்தவர். ஜேசி ரயிலை விட இவர் 21 கூடுதலாக வாழ்ந்தார். அதுக்கு அது மட்டுமல்லாம பாப்டிஸ்ட் பிரசங்கியான சார்ல்ஸ் பர்ஜன், அவருக்கும் வோஃபீல்டுக்கும் 17 வித்தியாசம் இருந்துச்சு. ஆகவே வோஃபீல்டு வந்து ஜேசி ராயல், ஸ்பர்ஜன் ஆகியோருடைய சமகால சீர்திருத்தவாத தலைவராக அமெரிக்காவில் இருந்திருக்கிறார். இவர்கள் 3 பேருமே தங்களுடைய காலப்பகுதியில் ஒரே விதமான இறையியல் பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள், எதிர்கொண்டிருந்திருக்கிறார்கள். ரயிலும் ஸ்பர்ஜனும் ஒருபோதும் இங்கிலாந்தின் பக்தி இயக்க கேசிக் கூட்டங்களில் பேசியதே இல்லை. அப்ப கேசிக் கூட்டம் அவருடைய காலத்தில் நடந்திருக்கிறது. அந்த போதனைகளின் ஆபத்தை அந்த 2 பேரும் நல்லா உணர்ந்திருந்ததுதான் அதற்கு காரணம். ரைடையும் ஸ்பர்ஜனையும் போலவே பெஞ்சமின் வோஃபீல்டும் பக்தி இயக்கத்தாரினதும் கேசிக் கன்வென்ஷன் கூட்டத்தார் மற்றும் ஹோலினஸ் மூவ்மெண்ட், ஹைலைஃப் இயக்கம், இந்த லெட் கோ லெட் காட் அந்த போதனை, அதாவது நம்ம ஒண்ணுமே செய்யாம பாசிவா இருந்து நம்ம கடவுள்கிட்ட அர்ப்பணிக்கிற போதனை, அது எல்லாம் இந்த அமானுஷ்ய அனுபவத்தாரின் பரிசுத்தமாக்கல் போதனைகளை எல்லாம் அடியோடு நிராகரித்து ஆணித்தரமாக அவற்றிற்கு எதிராக பிரசங்கத்தையும் எழுதியும் வந்திருக்கிறார் பெஞ்சமின் வோஃபீல்டு. அப்ப வோஃபீல்டுடைய இந்த விளக்கங்கள் எல்லாம் அவருடைய பெர்ஃபெக்ஷனிசம் என்ற நூலில் காணப்படுகிறது. ஆங்கிலம் வாசிக்க நல்லா தெரிந்தவர்கள், முக்கியமா போதகர்களுக்கெல்லாம் அது ரொம்ப உதவும். ஒரு வரலாற்று இறையில தெரிந்து கொள்வதற்கு இந்த நூல், இந்த மாதிரியான நூல்கள் அவசியம். ஏன்னா ரொம்ப பேரு இதெல்லாம் சபை வரலாறு தெரியாம, வரலாற்று இறையியல் தெரியாம தான் எத்தனையோ காரியங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆவியானவர் வெளிப்படுத்துறதா நினைச்சு வரலாற்று சப வரலாறையும் வரலாற்று இடையிலையும் படிச்சு பார்த்தா நமக்கு முன்னாலே ஆண்டவர் இருந்திருக்கிறார், சபைகள் இருந்திருக்கிறது, அவர்களும் வேத சத்தியங்களை ஆழமாக கற்று நம்ம விட தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் பார்த்து படித்து நம்ம தவறுகளை திருத்திக்கலாம். அதனால சப வரலாறு வந்து ரொம்ப அவசியம், வரலாற்று இறையியல் ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி ரொம்ப அவசியம். இந்த இரண்டாவது நூல் அடுத்ததாக ஜேசி ரயில் அவருடைய நூலான ஹோலினஸ், அது ஒரு கிளாசிக் நூல் அந்த சப்ஜெக்ட்ல. அந்த நூலுக்கு கொடுத்திருக்கும் முக உரையை நான் விளக்க வேண்டும். இப்ப நான் நூலை பத்தி சொல்ல அந்த நூலுக்கு அவர் கொடுத்திருக்கிற முக உரை. அப்ப ஜேசி ரயில் பக்தி இயக்க வழிவந்த போதனைகளுக்கும் கிளாசிக் கூட்டங்களில் கொடுக்கப்பட்ட பரிசுத்தமாக்குதல் போதனைகளுக்கும் அதாவது சாங்கிபிகேஷனை பத்தி, இந்த போதனைகளுக்கு எதிராக அந்த காலத்திலேயே போர் தொடுத்தவர். அந்த போதனைகளின் ஆபத்தை அவர் ரொம்ப நல்லா உணர்ந்திருந்தார். ஆகவே தன்னுடைய சபையாரை தவறான போதனைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் பண்ணின பிரசங்கங்களும் போதனைகளும் தான் ஹோலினஸ் என்ற நூலாக வந்திருக்கிறது. அந்த நூலை வெறும் பரிசுத்தமாக்குதல் பக்தி விருத்தி பற்றி விளக்குகிற நூலாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அது வேதமும் சீர்திருத்தவாதமும் பியூரிட்டன் பெரியவர்களும் போதித்த பரிசுத்தமாக்குதல் போதனைகளை தெளிவாக விளக்கி அவற்றுக்கு எதிரான பக்தி வியக்க பாணியில் அமைந்த பரிசுத்தமாக்குதல் பற்றிய அத்தனை போதனைகளையும் நிராகரித்து விளக்குகின்ற அருமையான நூல். ஜேசி ரயில் தன்னுடைய முன்னுரையில சொல்லியிருக்கிறார், நான் தமிழ்ல தருகிறேன் ஒரு ஷார்ட்டா. ரோமர் ஏழில் வரும் மனிதனை அவிசுவாசி என்றோ அல்லது பலவீனத்தோடு இன்னும் வளராமல் இருக்கின்ற விசுவாசி என்றோ ஆணித்தரமாகவும் போர்க்குணத்தோடும் வாதாடுகிறவர்களின் செயல் விவேகமானதா இல்லை என்றே சொல்லுவேன் என்கிறார் ரயில். ரோமர் ஏழுக்கு ஆமீனியன் விளக்கத்தை தருகிறவர்கள் அதாவது ரோமர் ஏழின் மனிதன் அவிசுவாசி என்று கூறுகிறவர்களை நான் எதிர்க்கிறேன் என்று ரயில் சொல்லி இருக்கிறார். அத்தோடு சத்தியத்துக்கு ஆயுதங்கள் தேவையில்லை என்று கூறுகிற ரயில் தொடர்ந்து எழுதுகிறார், சீர்திருத்தவாதிகளினுடையதும் பியூரிட்டன் பெரியவர்களுடையதுமான ரோமர் ஏழின் மனிதன் பற்றிய விளக்கங்கள் 19ஆம் நூற்றாண்டில் இருந்தவர்களுக்கு விளங்காமல் போயிருந்தாலும் தங்களுடைய வாதங்களை வேத ஆதாரத்தோடு விளக்கியிருப்பவர்களை அவர் மதித்திருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். இந்த ரயிலுடைய அறிமுகம் ரொம்ப அருமையானது. ரயிலினுடைய வாசித்த வார்த்தைகளை இந்த காலத்தில் இருப்பவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நம்முடைய சிந்தனைகளில் தவறான எண்ணங்களை எங்கேயோ இருந்து கடன் வாங்கி வைத்திருந்து சீர்திருத்தமாக பியூரிட்டன் பெரியவர்களின் போதனைகள் வரலாற்று அடிப்படையிலும் வேத இறையிலின் அடிப்படையிலும் அதை புரிந்து கொள்ளுகிற பக்குவத்தை கொண்டிருக்காமல் அவை நம் காலத்துக்கும் நம் இனத்துக்கும் உதவாது என்று முட்டாள்தனமாக பேசுவதை தவிர்த்து மனத்தாழ்மையோடு அந்த பெரியவர்களின் போதனைகளை பொறுமையோட வாசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். சில பேர் அப்படி செய்யறது உண்டு. அவங்க இந்த காலத்தை ஒரு பேக்ரவுண்டே தெரியாம அதையெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பாரு. பரிசுத்தமாக்குதல் பற்றிய வேதபூர்வமான சீர்திருத்தவாத பியூரிட்டன் போதனைகளுக்கு முரணான கேசிக் மற்றும் பக்தி இயக்க வழிவந்த இந்திய பக்ஸிங்கினுடைய வழித்தோன்றல்கள், அந்த வழிவந்த சகோதரத்துவ சபை பிரிவுகள், கேரிஸ்மேட்டிக் போன்ற இயக்கங்கள் அனைத்திற்கும் எதிரான ஏழு ஆணித்தரமான இறையியல் வாதங்களை ஜேசி ரயில் ஆங்கிலத்தில் 26 பக்கங்களில் தன்னுடைய நூலின் முன்னுரையில் தந்திருக்கிறார். என்ன பொறுத்த அளவுல அந்த முன்னுரையை வாசிக்காம நூலை வாசிக்கக்கூடாது. அந்த முன்னுரை இல்லாம ஒரு நூல் இருந்தாலே அதுல பிரயோசனம் இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த முன்னுரை தான் அந்த நூலில் அவர் சொல்லப்பட்டிருக்கிற பக்தி பரிசுத்தமாக்குதல் பற்றிய போதனைகளுக்கு பேக்கிங் பாத்தீங்களா. அந்த முன்னுரையின் அடிப்படையில அந்த போதனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அந்த 26 பேஜஸ் இருக்கிற முன்னுரையை வாசிப்பது உங்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருக்கும். இப்ப இங்க ஒரு பாடம் அதாவது ஒரு சுருக்கமாக ஒரு பாடத்தை சொல்லி தொடர்ந்து விளக்குகிறேன். இந்த 21வது நூற்றாண்டில் ஜேசி ரயிலினுடைய எழுத்துக்கள் பாசம் காட்டுகிறவர்கள் அவளுக்கு ஒன்னு சொல்லுகிறேன். ரயில் தன் காலத்தில் ஆங்கிலிக்கன் சபை பிரிவில் இருந்திருந்தாலும் அதன் போதனைகள் அத்தனைக்கும் தலைவணங்காத ஒரு சீர்திருத்த தலைவராக இருந்திருக்கிறார், ஒரு வித்தியாசமான தலைவராக இருந்திருக்கிறார். அவரை போலவே ஜான் வெஸ்லி மற்றும் பக்தி இயக்க கேசிக் ஹோலினஸ் இயக்க போதனைகளை எதிர்த்த இன்னொருவர் அவருடைய சமகால பிரசங்கி ஸ்பர்ஜன், சார்ஸ் ஸ்பர்ஜன். அவை 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இவர்களை போல சில தலைவர்கள் ஸ்காட்லாந்துலயும் இருந்திருக்கிறாங்க. இந்த இருவருமே, அதாவது ரயிலும் ஸ்பர்ஜனும், சீர்திருத்த போதனைகளை பின்பற்றி பரிசுத்தமாக்குதல் போதனைகளில் பக்தி இயக்க சாயல் உள்ள போதனைகளை எதிர்த்து பிரசங்கித்தும் எழுதியும் வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ரயில் ஸ்பர்ஜன் எல்லாம் வாசிக்கிறவங்க நல்லது, ஏதோ கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் மறந்துடக்கூடாது. இப்போ ஜேசி ரயிலையும் ஸ்பர்ஜன் வாசித்து ஒரு பெந்தகோஸ்தே சர்ச்சில் ஒருத்தன் காலம் பூரா உட்கார்ந்து இருந்தா அது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அப்படி போய் உட்கார மாட்டாங்க அந்த மாதிரி இடங்கள்ல. ஆகவே அதை வாசிக்கிறவர்களைத்தான் அவர்கள் சரியா தெரிஞ்சுக்கலன்னு அதுக்கு அர்த்தம். இனி மூணாவது நூலுக்கு வருவோம். இப்ப ரயில பார்த்தோம், சார்ஸ் ஸ்பர்ஜன் பக்தி இயக்க பரிசுத்தமாக்குதல் போதையின் ஆபத்தை தான் கிறிஸ்துவை சுவாசித்த ஆரம்ப காலத்திலிருந்தே ஸ்பர்ஜன் நன்றாக அறிந்து உணர்ந்திருந்தார். அது பற்றி அவர் தன்னுடைய வாக்கு சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார். தான் கிறிஸ்துவை சுவாசித்த ஆரம்பத்தில் தனக்குள் ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு மனக்குழப்பத்தையும் அடைந்ததாக ஸ்பர்ஜன் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவை சுவாசித்த உடனேயே பாவத்தோடு ஏற்படுகின்ற போராட்டத்திற்கு உடனடியாக ஒரு முடிவு ஏற்படும் என்று ஸ்பர்ஜன் நினைத்திருந்தாராம். ஆனால் விசுவாசத்தை அடைந்த பிறகும் பாவம் தனக்கு தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை அவர் உணர்ந்தார். உடனே ஒரு வாரத்துக்கு முன்பாக தான் சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்துவை சுவாசிப்பதற்கு காரணமாக இருந்த அந்த மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கு அடுத்த ஓய்வு நாளில் ஸ்பர்ஜன் போயிருக்கிறார். அப்போது அங்கு இருந்த பிரசங்கிய ரோமன் 7 நிருபத்திலிருந்து செய்தி கொடுத்தாராம். அந்த செய்தியில் பிரசங்கித்தவர் அந்த அதிகாரத்தில் பவுல் அவிசுவாசியான ஒரு மனிதனை பற்றியே விளக்கியிருப்பதாக அந்த பிரசங்கி சொன்னாராம். இதை கேட்ட ஸ்பர்ஜன் அன்றிலிருந்து அந்த சபைக்கு தொடர்ந்து போவதை அடியோடு நிறுத்திவிட்டாராம். ஏன்னா ஸ்பர்ஜனுக்கு அது தப்புன்னு நல்லா அப்பவே தெரிஞ்சிருந்தது. ரயிலின் எழுத்துக்களிலும் ஸ்பர்ஜனின் எழுத்துக்களிலும் நாட்டம் காட்டி அவள் விசுவாசித்த 16ஆம் 17ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாத பியூரிட்டன் இறையிலையும் திருச்சபை போதனைகளையும் ஒதுக்கி வைக்கிறவர்கள் உண்மையிலேயே அவருடைய போதனைகளில் அக்கறை காட்டுகிறவர்களாக இருக்க முடியாது. அவர் எப்பொழுதுமே ஒரு ஸ்பர்ஜன் சொல்லிட்டு லிமிட்டட் அட்டோன்மெண்ட், அதாவது குறிப்பிட்ட மனிதர்களுக்காக மட்டுமே இயேசு மரித்தார் என்கிற போதனை விசுவாசிக்காமல் இருந்தா நீ ஸ்பர்ஜனோட உட்கார்ந்து விருந்து சாப்பிட முடியாது. புரியுதா? இதே விதமாகத்தான் ஜேசி ரயிலும் கூட இந்த மாதிரியான அடிப்படை போதனைகள்ல அவர்களெல்லாம் ஒத்து இருந்தார்கள். ஆகவே நாமும் கூட அவருடைய முழுமையா அவர்கள் என்ன விசுவாசித்தார்கள் என்பதை தெரிந்திருந்து அந்தப்படி வாசிக்கணும். நீ ரயிலும் கூட ஸ்பர்ஜனும் சபைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவங்க. இன்னைக்கு ரயிலையும் ஸ்பர்ஜனையும் வாசித்து சேர்ச்சை இல்லாம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மனுஷங்க இருக்கிறாங்க. அது எப்படி பொருந்தும்? அது சரியே இல்ல, ரொம்ப தப்பு. அப்ப ஸ்பர்ஜனுடைய கருத்துக்களை எல்லாம் அவர் தன்னுடைய நூல்ல நிறைய நூல்கள்ல வெளியிடாம அவருடைய எல்லாமே பிரசங்கங்களா இருந்திருக்கு. ஆகவே இந்த பக்தி இயக்க போதனைகளுக்கு எதிரான சீர்திருத்தவாத பரிசுத்தமாக்குதல் சாங்டிபிகேஷன் போதனைகளை எல்லாம் ஸ்பர்ஜனுடைய சர்மன்ஸ்ல நிறைய தெளிவாகவே வரும். 4வது, இந்த பக்தி இயக்க வழிவந்த போதனைகளை தோளுரித்து காட்டி வேதபூர்வமான பரிசுத்தமாக்களை விளக்கும் இன்னொரு சிறு நூல் ஆல்பர்ட் மார்ட்டின் எழுதியது. அதை நாம் தமிழில் வெளியிட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு பெயர் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆங்கிலத்தில் லிவிங் த கிறிஸ்டியன் லைஃப்னு அதுக்கு பெயர். ரொம்ப சின்ன நூல் இது. பேனர் ஆஃப் ட்ரூத்தால் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது, நான் அதை தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டோம். சின்ன நூலாக இருந்தாலும் முக்கியமான போதனையை இது ரொம்ப தெளிவாக கொடுக்கிறதாக இருக்கிறது. கிறிஸ்தவனில் தொடர்கின்ற போராட்டத்தை தெளிவாக விளக்கி காட்டி அதில் எப்படி வெற்றி அடைவது என்பதை பாஸ்டர் மார்ட்டின் தனக்கே உரிய விதத்தில் அருமையாக விளக்கி இருக்கிறார். உண்மையில மூணு, இதுக்கு முந்தி சொன்ன மூண வாசை காட்டி இந்த நூலை வாங்கி வாசிச்ச அந்த பக்தி இயக்கத்தை பத்திலாம் அதுலயே எழுதி இருக்கிறார். ஆகவே அது ரொம்ப உதவும். என்ன பொறுத்தவரை அது ஒரு முக்கியமான சின்ன நூலா இருந்தாலும் கடுகு சிறுசு இருந்தாலும் காரம் பெருசு. அப்படியான ஒரு நூல், அது அவசியமான நூல். நம்ம ஊர்ல இந்த வாசிப்பு பழக்கம் ரொம்ப குறைவா இருக்கிறது மட்டும் இல்ல, எதை வாசிக்கணும்னு கருத்தோட வாசிக்காத பழக்கமும் அதிகமா இருக்கு. இந்த நூல் அப்படி அருமையான நூல் என்ற படியினாலதான் அதை நான் தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டோம். அதுல இப்ப நான் சொன்னதெல்லாம் கூட பாஸ்டர் மார்ட்டின் சுருக்கமாகவே விளக்கி இருக்கிறேன். ஆகவே கேசட் இயக்கத்தை பற்றியும் அதை சேர்ந்தவர்களை பற்றியும் இது வந்து ஒருத்தருடைய கோட், பேராசிரியர் ஜான் மரே சொல்றாரு, இந்த கேசட் இயக்கத்தையும் அதை சேர்ந்தவர்களையும் பற்றிய அவசியமான உறுதியான விமர்சனங்களை நான் முன்வைக்காமல் போனால் சத்தியத்திற்கோ அல்லது அன்பிற்கோ நாம் பணியாற்றியவர்களாக இருக்க முடியாது. ஒரு தகுந்த வேத அடிப்படையிலான தோலிருத்து காட்டக்கூடிய ஒரு விமர்சனங்கள் நிச்சயம் அவசியம். இல்லாவிட்டா நம்ம மக்கள் தவறான இதுகள்ல போய் விழுந்துருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் இருக்கிற பகுதிகள் எல்லாமே இந்த பக்தி இயக்கத்திலிருந்து வந்த தவறான பரிசுத்தமாக்குதல் பற்றிய போதனைகள் நிறையவே இருக்கிறது. அப்படி இல்லாம இருக்கிறவர்கள தான் எண்ணி எடுத்துடலாம். ஆகவே நம்ம ரொம்ப கவனமா இருக்கு. அவங்களெல்லாம் ரோமர் 7 அவிசுவாசின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்கோஃபீல்ட் ரெஃபரன்ஸ் பைபிள், அது ஒரு தப்பான புத்தகம், அது வாசிக்க கூடாது. அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பைபிளா வைக்கிறது கஷ்டம். அதுக்கு நம்ம வாசிக்க வைக்கிறதுக்காகவே ஸ்கோஃபீல்ட் வெளியிட்டது. அந்த ஸ்கோஃபீல்ட் ரெஃபரன்ஸ் பைபிள்ல ரோமர் 7-8 வரையுள்ள அதிகாரங்களுக்கு பக்தி இயக்க கேசிக் பாணியை பின்பற்றி பரிசுத்தமாக்குதலுக்கான விளக்கத்தை ஸ்கோஃபீல்ட் கொடுத்திருக்கிறார். அதாவது பவுல் விசுவாசியாக பலவீனமான நிலையில் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இருந்த காலத்தில் தான் அனுபவித்த இருதயத்து மோதல்களையே இந்த பகுதியில் விளக்கி இருக்கிறார் என்கிறது ஸ்கோஃபீல்ட் ரெஃபரன்ஸ் பைபிள். அப்ப ஸ்கோஃபீல்டின் விளக்கத்தின்படி ஒரு உயர்தர ஆவிக்குரிய நிலையை ரோமர் 8 பவுல் அனுபவித்திருக்கிறார். ஆகவே ரோமர் 7 பவுல் ரொம்ப பலவீனமான ஒரு வீக்கான மனுஷனாக இருந்திருக்கிறான் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஸ்கோஃபீல்டின் நண்பரான ஜே என் டாபி இதே கருத்தை கொண்டிருக்கிறார். இவர்களே டிஸ்பென்சேஷனத்தின் பெற்றோர்கள் என்று நம்ம சொல்லலாம். மேலைத்தைய நாடுகளில் இத்தகைய போதனைகளை பின்பற்றியவர்கள குறிப்பிட தகுந்த இன்னொருவர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஆண்ட்ரூ மரே. அதே புத்தகங்கள் ரொம்ப தமிழெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியாவில் இருக்குது. இன்று ரேடியோ மினிஸ்ட்ரி நடத்தி வருகின்ற தற்காலத்தில் சார்ல்ஸ் ஸ்டான்லி இதே போதனையை தான் பின்பற்றுகிறார். கசி கூட்டங்களில் பரிசுத்தமாக்குதல் போதனையை பின்பற்றியவர் இந்தியாவுக்கு வந்த ஏமி காமைக்கல் மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு போன ஹப்சன் டெய்லர். இவர்கள் கேசிக் மிஷினரி நிறுவனமே அனுப்பி வைத்தது. ஏமி காமைக்கலை பற்றி 2 ஆக்கங்கள்ல நான் திருமண தீபத்தில் எழுதியிருக்கிறேன். முதலாவது அவருடைய சேவைகளை பாராட்டி, அப்புறம் அவருடைய இலையில் கருத்துக்கள் எந்த அளவுக்கு தவறானவையாக இருந்தன, அது எங்க கொண்டு போய் விட்டுருக்குங்கிறத அந்த 2 ஆக்கத்துல பார்க்கலாம். அது உண்மையில என்ன பொறுத்த அளவுல ஒரு கிறிஸ்தவனை பார்த்து நான் ரோமர் 7 பற்றி 14-25 வசனங்கள் வரையும் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு அவர் என்ன பதிலை தருகிறாரோ அதிலிருந்து அவருடைய கிறிஸ்தவ நம்பிக்கைகளை, அதாவது அவருடைய இறையியல் நம்பிக்கைகளை நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் ரோமர் 7 அந்த 14-25 வரையுள்ள வசனங்கள் மிக முக்கியமான அவசியமான அடிப்படையான போதனையை பரிசுத்தமாக்குதல் பற்றி, சாங்டிபிகேஷன் பற்றி நமக்கு தருகிறது. ஆகவே இதுவரை ரோமர் 7:14-25 பலர் கொடுத்து வந்திருக்கிற விளக்கங்களையும் அந்த விளக்கங்களுக்கு பின்புலமாக இருக்கின்ற அவருடைய பாவத்தை பற்றிய நம்பிக்கைகளும் அதன் காரணமாக அவர்கள் பரிசுத்தமாக்குதலை பற்றி கொண்டிருக்கும் வேதத்துக்கு முரணான கோட்பாடுகளையும் விவரமாக நம்ம ஆராய்ந்திருக்கிறோம். கடந்த வாரத்திலையும் இப்பவும் பார்த்திருக்கிறோம். ஒரு விஷயத்தில் ஏற்படும் இறையியல் தவறு ஒரு துளி விஷம் ஒரு பானை சோற்றை விஷமாக்கி விடும் என்பது போல ஒருவர் கொண்டிருக்கும் எல்லா நம்பிக்கைகளையும் பாதித்து விடும் என்பது இதிலிருந்து தெளிவாகவே தெரிகிறது. இனி நாம் ரோமர் 7:14-25 வரையுள்ள வசனங்கள் உண்மையில் எந்த போதனையை தருகிறது என்பதை ஆராய்வோம். பெரும்பாலான வேத விளக்க உரையாளர்கள் அதாவது ஆகஸ்டீனில் இருந்து இன்று வரை, அதுவும் சீர்திருத்தவாத இறையியலாளர்கள், இந்த பகுதி கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்திருக்கும் ஒரு கிறிஸ்தவரை பற்றியதாகவும், அதன் காரணமாக மெய்யான ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரலோகத்தை அடையும் வரை இந்த உலகத்தில் அனுபவிக்க போகின்ற ஆத்தும போராட்டத்தை விளக்குகிறது என்றே அவர்கள் எல்லோரும் கூறியிருக்கிறார்கள். அதுவும் இது பவுல் தன் வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்த நிலையில் இருந்த போது அனுபவித்து வரும் ஆத்தும போராட்டத்தை விளக்கி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த வகையில் விளக்கம் கொடுக்கிறவருடைய பட்டியல் ரொம்ப நீளமானது. பிரான்சிஸ் இவங்களுக்கு கொஞ்சம் உதவுறதுக்காக சில பேர்களை சொல்லுகிறேன். ஜான் காவின், மார்டின் லூத்தர், பெரிய சீர்திருத்தவாதிகள், பேவிங்க், லூயிஸ் பர்கோஃப், அவர் சிஸ்டமேட்டிக் தியாலஜி எழுதினவர் 20வது நூற்றாண்டுல, சார்ஸ் ஹாஜ், பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில போதித்த ஒரு இறையியல் வல்லுநர், ராபர்ட் ஹெல்டேன், ரோமருக்கு அருமையான விளக்க உலக ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார், ஏப்ரஹாம் கைப்பர், லென்ஸ்கி, இங்க பாருங்க இதெல்லாம் லென்ஸ்கி எழுதின காமெண்ட்ரிஸ், அவர் லூத்தரன் காமெண்டேட்டர், ஜான் மரே, அவரை பத்தி ரொம்ப அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன், வில்லியம் ஹென்ரிக்சன் ஒரு நல்ல வேத விளக்க உரையாளர், நம் காலத்து கொனேலியஸ் பிரம், ஸ்டீல் அண்ட் தாமஸ் சொல்லி அவங்க ரோமருக்கு ஒரு சின்ன விளக்க உரையை கொடுத்திருக்கிறாங்க. ஏடபிள்யூ பிங்க், அவரும் இந்த கிறிஸ்தவனாக, முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனாகத்தான் ரோமர் 7 மனுஷனை பார்த்தார். ஜேசி ராயல், நான் சொன்னது போல இவர்களை குறிப்பிடலாம். இவர்களோடு தற்காலத்துல ஸ்டூவர்ட் ஆலியட் என்று சொன்ன இங்கிலாந்துல இருந்த ஒரு போதகர், அவர் ரொம்ப வயசாயிருச்சு, இப்ப அவர் வந்து ரோமருக்கு ஒரு சின்ன காமெண்ட்ரி எழுதி இருக்கிறார், பெருசு இல்ல, ஆனா ஒரு பாப்புலர் காமெண்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலயும் இப்ப நான் சொன்ன விளக்கத்தை தான் கொடுத்திருக்கிறாரு. அதாவது ரோமர் 7வது, நல்ல முதிர்ந்த ஒரு விசுவாசியினுடைய அனுபவம், அதுவும் பவுலினுடைய அனுபவம், இது வந்து எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த உலகத்துல சாகிற வரையும் அனுபவிக்க போகின்ற ஒரு போராட்டம் என்று விளக்கி இருக்கிறார். இவற்றோடு 1689 விசுவாச அறிக்கை, வினாவிடை போதனை, ஏனைய சீர்திருத்தவாத விசுவாச அறிக்கைகள், வினாவிடை போதனைகளும் ரோமர் 7 விஷயத்தில் இந்த விளக்கத்தையே தருகின்றன. இனி ரோமர் 7:14-25 வசனங்கள், சாதாரணமாக முதிர்ச்சி அடைந்த விசுவாசியிலிருந்து அனைத்து விசுவாசிகளினுடைய ஆத்மீக அனுபவத்தை விளக்குகிறது என்பதற்கான 12 காரணங்களை கவனிப்போம் சுருக்கமாக. முதலாவது, பவுல் ரோமர் 7:1-13 உள்ள வசனங்களில், அந்த முதற் பகுதியில், தான் கிறிஸ்துவை சுவாசித்ததற்கு முன்பு பாவத்தில் இருந்த வாழ்க்கையை இலக்கண அமைப்பின்படி கடந்த காலத்துக்கு உரியதாக விளக்கிவிட்டு, இப்போது 14வது வசனத்தில் இருந்து அதனுடைய இலக்கண அமைப்பின்படி தற்காலத்தில் தன் சுவாசத்துக்குரிய ஆத்மீக வாழ்க்கையில் நிகழ்ந்து வருவதை விளக்கியிருக்கிறார். ஆகவே ரோமன்ஸ் 7:1-13 வரையும் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, இந்த இலக்கண டென்ஸ் இட்ஸ் இன் தி பாஸ்ட் டென்ஸ். அப்ப 14:24 வரையும் பிரசன்ட் டென்ஸ், ஐ ஆம் அப்படின்னு நீங்க பாக்கலாம். ஆகவே 14வது வசனத்தில் மிக தெளிவாக அதற்கு முந்தைய பகுதியிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை விளக்குகிற வழியில் ஆங்கிலத்தில் ஒரு ஃபோ என்ற ஒரு கன்ஜங்ஷன், ஒரு வார்த்தையோடு அது ஆரம்பிக்கிறது. இது தமிழில் பழைய திருப்புதலில் மேலும் என்று இருக்கிறது, அதாவது அத்தோடு என்ற அர்த்தத்தில் இருக்கிறது 14வது வசனம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்கு உரியவனாக இருக்கிறேன். சோ இட் இஸ் இன் தி பிரசன்ட் டென்ஸ்ல தான், இனி 25 வரையும் எல்லாம் பிரசன்ட் டென்ஸ்ல தான் வருகிறது. அப்ப அந்த ஃபோ என்று சொல்லுகிற மேலும் என்பது ஒரு டிரான்சிஷனை காட்டுகிற வார்த்தை. முன்னால் இருந்தது பவுனுடைய கடந்த கால அவிசுவாசியாக இருந்த கால அனுபவம், இப்பொழுது பவுல் தன் விசுவாசியாக இருந்து விளக்குவதை சொல்லுகிறது. இந்த வசனத்தில் பவுல் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை குறிக்காமல், நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்கு உரியவனாய் இருக்கிறேன் என்று இலக்கணப்படி தற்காலத்தில் பிரசன்ட் டென்ஸ், ஐ ஆம் கார்னல், சோல்ட் ஆஸ் எ ஸ்லேவ் டு சின் என்று தன் வாழ்க்கையில் தான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்று விளக்குகிறார். 25வது வசனம் வரை இந்தபடி இலக்கண, இந்த பகுதி இலக்கணத்தின்படி தற்காலத்தில் நிகழ்ந்து வருவதையே குறிக்கிறது. இலக்கணத்தை நம்ம ஒரு நாளும் உதாசீனப்படுத்தக்கூடாது, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ டேக் கிராமரை எடுத்துட்டா அது எங்கேயோ கொண்டு போய் முடிஞ்சிடும். பரிசுத்த ஆவியானவர் இலக்கணத்தை பயன்படுத்தி நமக்கு சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, அவிசுவாசியான ஒரு மனிதன் இந்த பகுதியில் விளக்கப்பட்டிருக்கும் பல ஆத்மீக அனுபவங்களை தன்னில் ஆவியானவரை கொண்டிருக்காமல் ஒருபோதும் அனுபவிக்க முடியாது. அதனால் இங்கே பவுல் விசுவாசியாக இருக்கும் நிலையில் தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்குகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப 22 வசனத்துல பார்க்கிற பொழுது, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி, அப்ப எது இந்த உள்ளான மனுஷன்? இப்ப ஆங்கிலத்துல பார்த்தா உள்ளான மனுஷன், according to my inward man or inner man. அப்ப அந்த வார்த்தை பிரயோகம் எதை குறிக்கிறது? அவருடைய பரிசுத்த ஆவியினாலே மறுபு ரூபமாக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய inner being, inside, in my heart, அப்படிங்கிற குறிக்கிறது. அது வந்து ஆவியானவர் செய்திருக்கிற மாற்றத்தை கொண்டிருக்கின்ற அந்த உள்ளார்ந்த மனிதன், அதன்படியில் நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். இப்ப ஒரு அவிசுவாசி என்னைக்கு இப்படி சொல்லுவானீங்களே கேட்டு பாருங்க. அவனுக்கு லோவ பத்தி தெரியாது, அதை வெறுக்கிற இருதயத்தை அவன் கொண்டிருக்கிறான் தன் உள்ளார்ந்த மனதுல. அவனுக்கு ஆவி இல்ல. ஒரு நாள் ஒரு அவிசுவாசி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. அப்புறம் 15 வசனத்துல, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை. விசுவாசியா அவர் செய்யறதே அவருக்கு பிடிக்கல. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். ஒரு விசுவாசியாக அவர் அநேக காரியங்களை வெறுக்கிறார். அந்த வெறுக்கிற காரியங்களை அவர் செய்கிறார், ஆனா அது அவருக்கு துப்பமாவே புரியல. ஏன் செய்கிறேன் என்பதற்கு அந்த பகுதியில காரணம் கொடுக்கிறார். ஆனா இங்க என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அந்த பல காரியங்களை வெறுக்கிற ஒரு இருதயம் விசுவாசிக்கு இருக்கு. அவிசுவாசி அந்த காரியங்களை விரும்பி செய்கிறவனா இருப்பான். அவிசுவாசியா இருக்க முடியாது. 18 வசனம், நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்றார். நன்மை செய்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. இப்ப இது அவிசுவாசிக்கிட்ட இருக்காது. அவனை பொறுத்தவரை நன்மைங்கிறதெல்லாம் பாவத்தினால பாதிக்கப்பட்டு சுயநலத்துல செய்யறதுதான். வேதம் வெளிப்படுத்துகின்ற விளக்குகின்ற நன்மையை அவிசுவாசி ஒரு நாளும் விரும்பும் கூடிய இருதயத்தை கொண்டிருக்க மாட்டான். அவனுக்கு செய்கிற விருப்பமும் இருக்காது. 25 வசனத்தில், ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தில் பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். நான் என்னுடைய மனதினாலே, என்னுடைய சிந்தனையினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். நியாய பிரமாணத்தை வெறுக்கிறவன், அதை பத்தி எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கிறவன் அவிசுவாசி. ஆகவே இங்கு பவுல் சொல்லி இருக்கின்ற இந்த காரியங்களை, அடையாளங்களை அவிசுவாசியில பார்க்க முடியாது. சோ வாட் டஸ் இட் சே? இது வந்து ஒரு விசுவாசியாக பவுல் முதிர்ந்த நிலையிலிருந்து சொன்ன வார்த்தைகள். 3:7-25 பவுல் தன்னுடைய ரட்சிப்புக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார். பாத்தீங்களா, தேங்க்ஸ் பி டு காட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் லோர்ட். பாத்தீங்களா, அது வந்து ஒரு விசுவாசி சொல்லுகின்ற வார்த்தை. உண்மையிலேயே தன்னுடைய போராட்டத்தை உணர்ந்திருக்கிற பவுல் அதை ஏற்கனவே விளக்கிவிட்டு, அதுதான் இப்போது என்னுடைய விசுவாசியாக இருக்கிற நிலையில் என்னுடைய நிலையாக இருந்த பொழுதும் ஆண்டவருக்கு நான் ரொம்பவும் நன்றி சொல்லுகிறேன். ஏன்? அந்த ரட்சிப்பை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில இருந்த பொழுதும் நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஹி இஸ் கிரேட், எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்று அவர் தன்னுடைய ஆத்மீக விடுதலைக்காக கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுகிறார். அது ஒரு பெரிய எக்ஸ்கிளமேஷன் மார்க்ல வருது. ஒரு நாள் ஒரு விசுவாசி அவிசுவாசி சொல்ல மாட்டான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோத்தரிக்கிற எண்ணமெல்லாம் அவனுக்கு ஒரு நாள் வராது. 4:7-18, 7:25 ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அதில் வருகின்ற நான் என்ற வார்த்தை பவுலின் உள்ளார்ந்த ஆவிக்குரிய ஆத்மீக நிலையையும், அந்த மாம்சம் என்பது பாவத்தை தொடர்ந்து தன்னில் கொண்டிருக்கும் அவருடைய தன்மையையும் விளக்குவதாக இருக்கிறது. ஐ என்ற வார்த்தையை யூஸ் பண்றார். அப்புறம் ஃபிளஷ் என்ற வார்த்தையை அங்க யூஸ் பண்றார். அந்த பிளாஷ் அல்லது மாம்சம்னு தமிழ்ல இருக்கிறதுல எதை குறிக்கிறதுன்னா பாவ தன்னுடைய அன்ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் அன்ஸ்பிரிச்சுவல் ஒரு கண்ட்ராஸ்ட் இதுல பார்க்கணும். அதுதான் மாம்சம் என்பது பாவத்தை தன்னில் கொண்டிருக்கும் அவருடைய சரீரத்தை விளக்குவதாக இருக்கிற இந்த இரண்டுக்கும் இடையில் ஆவிக்குரியவனாகிய தனக்குள் நிகழும் போராட்டத்தையே பவுல் இந்த பகுதியில் விளக்குகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படுவதை இருதயத்து வாஞ்சையாகவும் பணியாகவும் கொண்டிருக்கிற ஆவிக்குரியவனாகிய பவுல் அவனில் தொடர்ந்து இருக்கும் பாவம் தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தை நடத்தி வருகிறது. இந்த நிலையை ஒருபோதும் அவிசுவாசியில் நாம் காண முடியாது. அவன் பாவத்தினால் முழுமையாக ஆளப்பட்டவனாக இருக்கிறான். அவிசுவாசி கர்த்தருக்கு கீழ்ப்படியும் சித்தத்தை கொண்டிருக்க மாட்டான். அவன் தன் தன்மையிலேயே கர்த்தருக்கு எதிரி. ஆனா பவுல நம்ம இங்க அப்படி பார்க்கல. முதிர்ச்சியான நிலையில் இருந்தாலும் தனக்கு உள்ள இருக்கின்ற அந்த உள்ளிருக்கும் பாவத்தை உணர்ந்தவனாக இருக்கிறான். அவனுடைய வலிமையை உணர்ந்தவனாக இருக்கிறான். அதோடு எதிர்த்து போராடுகிற, கர்த்தரை நேசிக்கிற, அவருடைய நியாயப்பிரமாணத்தை நேசிக்கிற இருதயத்தை கொண்டவராக இங்கு பவுலை பார்க்கிறோம். 18வது வசனத்தில் பாருங்க, அதெப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்யவோ செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதுல அறவே இல்லைன்னு நம்ம எடுத்துடக்கூடாது. அவரால் ஒரு பிரின்சிபல் தனக்குள்ள ஆபரேட் பண்ணுவதை பார்க்க முடிகிறது. அதுதான் அந்த வார்த்தைகள் மூலமா சொல்லுகிறார். 25 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். அந்த கான்ஃபிளிக்ட், அங்க இருக்கின்ற அந்த ஒரு முரண்பாட்டு பிரின்சிபல அவரால் அப்சர்வ் பண்ண முடிகிறது. 5வது 7:18 காணப்படும் பவுலின் வார்த்தைகளான நான் என்பதையும் மாம்சம் என்பதையும் ஒப்பிடும் போது அந்த நான் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு அவர் மாம்சத்துக்கு எதிராக மாம்சத்தை மேற்கொண்டு நடத்தி வரும் போராட்டத்தை விளக்குகிறது. சரி, அந்த போராட்டத்துல அப்பர் ஹேண்ட் யாருக்கு இருக்கிறது? அந்த நானுக்கு தான் இருக்குது. சரி, போராட்டம் இருந்த பொழுதும் ஆல்வேஸ் ஹி இஸ் ஏபிள் டு சப்ரஸ் த ஃப்ளஷ், அதை அருகி வைக்கிறார். ஆகவே அந்த போராட்டத்தை பார்க்கலாம். இதே அவசுவாசியில ஒரு நாளும் பார்க்க முடியாது. யூ கான் சீ இட். அவன் ஒரு பக்கம் தான் அவன்ல இருக்குது, பாவம் மட்டும்தான் அவன்ல இருக்குது. 6வது மனம் என்ற வார்த்தை பிரயோகம், மை மைண்ட் என்ற வார்த்தை பிரயோகம் பவுலின் எழுத்துக்களில் வேறு அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த பகுதியில் 14-25 பவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு கருவியாக இருக்கும் மனதை குறிக்கிறது. அவிசுவாசியின் மனம் நியாயப்பிரமாணத்தை வெறுக்கும் அடிப்படை தன்மையே கொண்டிருக்கும். சுவாசியின் மனம் ஆவியினால் புதுப்பிக்கப்பட்டு கர்த்தரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் ஆவிக்குரிய தன்மையை கொண்டிருக்கும். அந்த மனத்தை தான் இங்க பவுல் குறிக்கிறார். நீ 7வதாக மற்றும் 17-20 வசனங்களில் காணப்படும் எனக்குள் இருக்கும் பாவம், எனக்குள் வாசமாயிருக்கும் பாவம்னு பவுல் சொல்லுகிறார். தி சின் தட் டுவெல்ஸ் இன் மீ ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த வார்த்தை பிரயோகம் பவுல் தனக்குள் பாவம் இன்னும் தொடர்ந்து இருப்பதை, அதை அறிந்திருப்பதை விளக்குகிறது. ஆவிக்குரியவனான பவுல் தன் கிறிஸ்துவுக்கு அடிமை என்பதை உணர்ந்திருக்கின்ற அதே வேளை தன்னுடைய கிறிஸ்தவ நிலைக்கு எதிரான பாவம் தனக்குள் வாசம் செய்வதை உணர்ந்து இங்கே விளக்குகிறார். இந்த நிலையும் இதை அறிந்திருக்கிற உணர்வும் அவிசுவாசியில் ஒருபோதும் பார்க்க முடியாது. 8வது பவுல் தான் மாம்சத்துக்கு உரியவன் என்றும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டிருக்கிறேன் என்றும் சொல்லி இருப்பது ஆவிக்குரியவனான பவுலுக்கு எந்த அளவுக்கு பாவத்தை பற்றிய ஆழமான உணர்வு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இது முதிர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கும் கிறிஸ்தவர்களில் சகஜமாக காணப்படும் உணர்வு. எந்த அளவுக்கு கிறிஸ்துவர்கள் எந்த அளவுக்கு பாவத்தை பற்றிய ஆத்மீக உணர்வுகள் ஆழமாகவும் தெளிவாகவும் அந்த முதிர்ந்த கிறிஸ்தவரிடத்துல காணப்படும், அந்த பாவத்தை எதிர்த்து தொடர்ந்து போராட வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடும் உறுதிப்பாடும் அவர்களிடத்தில் அதிகமாகவே இருக்கும். இதை அநேக ஆவிக்குரிய பெரியவர்களின் அனுபவங்களில் இருந்து தெரிந்து கொள்ளுகிறோம். ஜான் நியூட்டன், அருமையான ஒரு பாடலாசிரியர், ஹிம்ஸ் ரைட்டர், அந்த ஜான் நியூட்டன் கடைசி வரையும் வாழ்க்கையில தன்னுடைய உள்ளிருக்கும் பாவத்தை பற்றி வருத்தப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி முன்னேறி போய்கின்ற நிலையிலும் அது தன்னை இருக்கிறதே என்ற வருத்தத்தை கொண்டிருந்தார். அது உண்மையிலேயே ஒரு ஹெல்த்தியானது. அது வந்து நம்ம பலவீனமானதா பார்க்க கூடாது. அது ரொம்ப சுகாதாரமானது. ஒரு ஏன் நமக்கு ஒரு துளி அகங்காரம் இருந்தாலும் பரலோகத்தை விட்டு வேலையை தான் நிற்போம். எந்த அளவுக்கு அந்த அகங்காரம் இல்லாம போய் தனக்கு உள்ள இருக்கிற பாவத்தை வெறுக்கிற இருதய ஒரு மனுஷனுக்கு இருக்கோ அதன் பரலோகத்துக்கு கிட்ட போய்கிட்டு இருக்கான். ஆகவே இந்த முதிர்ந்த விசுவாசிகள் எல்லாம் அந்த பாவத்தை பற்றிய உணர்வு அதிகமா இருந்து அவங்க விளக்கி இருப்பதற்கு அதுதான் காரணம். இப்ப அது ஜானத்தன் எட்வர்ட்ஸ், ராபர்ட் மரி மெக்ஷேன் இவங்க எழுத்துக்கள் எல்லாம் இந்த மாதிரி நியூட்டன்ல இருந்ததை பார்க்கலாம். ஜான் பனியன் அதை பத்தி கூட நிறைய விளக்கி இருக்கிறார். இப்ப உதாரணத்துக்கு வேதத்திலேயே பார்ப்போமே, வேதத்திலேயே இந்த உதாரணங்கள் இருக்கு. சங்கீதம் 51வது சங்கீதம் 5வது வசனம் இங்க என்ன சொல்லுகிறான்னு பாருங்க. மனம் திரும்பி தான் செய்த பாவத்துக்காக மனம் திரும்பி இந்த சங்கீதத்தை பாடுகிறான் தாவீது ஒரு நல்ல கிறிஸ்தவனாக. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தான். இதை நம்ம லிட்டரலாவா எடுக்கிறது? இப்ப என்ன மறுபடியும் பாவத்துக்கு போயிட்டான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவன் இப்ப மனம் திரும்பிட்டான், பாவ உணர்வு அதிகமாக இருக்கிறது, தன் சொந்த தப்பெல்லாம் உணர்ந்து தான் ஒரு மனம் திரும்பிய ஒரு விசுவாசியாக தான் உள்ள பார்க்கிறான். தான் எப்படி பார்க்கிறான்? அதிக தாழ்மையோடு நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலிருந்து கற்பம் தரித்தான். யாருக்கிட்ட ஒரு விசுவாசின்னு சொல்லி அவங்க எவ்வளவு தான் ஜெபம் அடிச்சாலும், எவ்வளவு தான் காரியங்களை விறுவிறுப்பா ரொம்ப எக்ஸைட்மெண்டோட சர்ச்சில் செய்தாலும், பாவ உணர்வு பாவத்தை பத்தி பேசுறது ரொம்ப கம்மியா குறைவா இருக்கோ அங்க ஆபத்துன்னு தெரிஞ்சுங்க. அப்படி எல்லாம் இருக்கிறது ஆபத்து. எங்க தாழ்ந்து இருக்குமோ அங்க அந்த பாவத்தை பத்தி ஒரு உணர்வு அதிகமா இருக்கும். அப்படி உணர்வு இருக்கிறவன்னா அதுல இருந்து காத்து கொள்வதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் பேசுவான். பெருமக்காரன் அந்த உணர்வு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சங்கீதத்துல தாவீது நமக்கு சொல்லுவது அவன் எந்த அளவுக்கு பாவத்தின் கோரத்தை உணர்ந்தவனாக அதை வெறுக்கிற இதயத்தோட சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். லூக்கா 13-14 வசனங்கள் வரையும் அந்த ஆயக்காரன் அவன் கோயிலுக்கு போன பொழுது என்ன செய்கிறான்? தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். வேற சொல்லுது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இதுல இருந்து என்ன? இந்த ஆயக்காரன்ல அவனுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து அவனுக்கு மனம் திரும்புதலை கொடுத்ததுனாலதான் அவன் தன் பாவத்தை அந்த அளவுக்கு பார்த்து, தான் பாவி ஆண்டவரே இந்த அளவுக்கு பாவியாக இருக்கிற என்ன எனக்கு நீ கிருபை பாராட்ட தகுதியே எனக்கு இல்லை, இருந்த பொழுதும் எனக்கு கிருபை காட்டும்னு சொல்ல அது ஆயக்கார மத்த பரிசெய்ட்டார் இல்லையே. பாத்தீங்களா, உண்மையான மனம் திரும்புதல் வருகிற பொழுது யார் மனம் திரும்புதல்ல தொடர்ச்சியா போய்கொண்டிருக்கிறார்களோ பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாக்குதல்ல சரியான காரியங்களை செய்து முன்னோக்கி போய்கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாரையும் ரோமர் 7 பார்க்கலாம். ஏன் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்குரிய விதத்துல முன்னேறினாலும் அதுக்கான எல்லா கிரெடிட்டையும் கர்த்தர்கிட்ட கொடுத்துருவாங்க. Not unto me, O Lord, not unto me, unto you belongs all glory. எனக்காக அல்ல ஆண்டவரே, எனக்காக எல்லா மகிமையும் உண்மை சேரட்டும்னு சொல்றவங்களா இருப்பாங்க. பாத்தீங்களா, 9வது பவுல் இந்த பகுதியில் விளக்கி இருக்கும் உள்ளான மனுஷன் 7:22 சொல்லியிருக்கார். ஆகவே உள்ளான மனுஷன்ங்கிறது அவிசுவாசியை பத்தி பயன்படுத்தல வேதத்துல. 7:22 உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி அக்கார்டிங் டு மை இன்னர் செல்ஃப், ஏன் அது ஆவிக்குரியதா இருக்கிறது, அதன்படி நான் நியாயப்பிரமாணத்தை நேசிக்கிறேன். ஆகவே இது விசுவாசியாகிய பவுல், அதுவும் விசுவாசத்தின் முதிர்ந்த நிலையில் அவரை நம்ம இங்க பார்க்கிறோம். பத்தாவது, பவுல் தன்னுடைய பாவத்தில் இருந்த கடந்த கால வாழ்க்கையை விளக்கி இருக்கும் இரண்டு பகுதிகள், அதாவது தன்னுடைய டெஸ்டிமனி கொடுத்திருக்கிறார் தன் கடந்த கால வாழ்க்கையை விளக்கி. பிலிப்பியர் 3:5-6, கலாத்தியர் 1:13-14, அந்த ரெண்டு பகுதிகளையும் ஒப்பிட்டு இதோட பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் இத்தகைய மாம்சத்துக்கு எதிரான போராட்டத்தை அந்த அந்த ரெண்டு பகுதியிலும் குறிப்பிடவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மாம்சத்துக்கு எதிரான போராட்டம் ஒரு அவிசுவாச நிலையில ஏற்படாது. இதிலிருந்து இது விசுவாசி மட்டுமே சந்திக்கின்ற ஒரு ஆத்மீக போராட்டம், ஒரு கான்ஃபிளிக்ட் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ரெண்டுதான் இருக்கு கடைசியா, மரண 11, மரண சரீரம் 7:24, 8:10, 11:23, 23, இதுல எல்லாம் அது வருகிறது. இந்த மரண சரீரம் என்ற வார்த்தை பிரயோகம் பாவத்தை தன்னில் கொண்டிருக்கும் ஆவிக்குரிய மனிதனுடைய தன்மை, இதிலிருந்து கிடைக்கும் விடுதலை எதிர்காலத்திலேயே நிகழப்போகிறது. ஆகவே விசுவாசிக்கு இதிலிருந்து இந்த உலகத்துல விடுதலை கிடைக்காது, இந்த உலகத்துல இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. ஆகவே பூரண பரிசுத்தத்தை நம்ம எதிர்பார்க்க கூடாது இந்த உலகத்துல. இந்த விசுவாசி தொடர்ந்து இந்த போராட்டத்தை கடைசி வரை அனுபவிக்க வேண்டும். அதிலிருந்து தப்பிக் கொள்வதற்கு எந்த விதமான குறுக்கு வழிகளும் இல்லை. அப்படி தப்பிக் கொள்வதற்கான அமானுஷ்ய அனுபவங்களும் விசுவாசிக்கு கொடுக்கப்படவில்லை. அதாவது ஒரு துறவி மரத்தடியில இருந்துட்டு அப்படியே ஒரு நிர்வாணத்தை அடைஞ்சிட்டான்னு கிறிஸ்தவனுக்கு ஒன்னும் கொடுக்கப்படல. விசுவாசி இந்த உலகத்துல பரலோக அனுபவத்தை ஏற்கனவே அனுபவித்திருந்தும் அதன் இன்னொரு பகுதியான நிறைவேற்றத்தை எதிர்காலத்தில் அனுபவிக்க காத்திருப்பதுமான வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை உணர வேண்டும். அதாவது ஏற்கனவே அவன் விடுவிக்கப்பட்டவனாகவும் முற்றிலும் விடுவிக்கப்பட போகிறவனாகவும் வாழ்கிற வாழ்க்கையே அவனுக்கு கிடைத்திருக்கிறது. ஆங்கிலத்தில் ஆல்ரெடி அண்ட் நாட் யெட் அப்படின்னு சொல்லுவோம். சல்வேஷனை பத்தி அப்படித்தான் வேதம் ஆரம்பத்திலிருந்து நமக்கு விளக்குகிறது. ஆல்ரெடி ஹெவன் நமக்கு கிடைச்சிருக்குது, அண்ட் நாட் யெட் நமக்கு ரிசர்வ் பண்ணி இருக்கிறதும் அங்க இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில். பூரணமான ஒரு பரிசுத்தம் கிடைக்காது, அந்த மரண சரீரத்துக்கு விடுதலை நம்ம ஆண்டவர் சந்திக்கிற பொழுது, அதாவது நம்ம இந்த உலகத்துல மறிக்கிற பொழுதுதான் கிடைக்க போகுது. 12, நிர்பந்தமான மனிதன் என்ற வார்த்தை பிரயோகம், அது தமிழே எனக்கு அவ்வளவு சரியா பிடிக்கல. ஆனா மூல மொழியான கிரேக்கு இதுல அதுக்கு அர்த்தம் எழுத்துப்பூர்வமா அதிகம் அடிபட்டவன், அந்த நிர்பந்தமான மனிதன் இந்த ரிச்சர்ட் மேன் ஆங்கிலத்துல இருக்கு, அதுக்கு பரிதாபத்துக்குரியவன் என்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. ஆகவே இது வந்து அவன் எப்படி அந்த பாவத்தோடு போராட்டி சந்திக்கின்ற ஒரு கான்ஃபிளிக்ட், அந்த கான்ஃபிளிக்டினால அவன் மனம் வருத்தப்படுவதுதான் இந்த வார்த்தை பிரயோகத்துல பவுல் குறிக்கிறார். சரிங்களா, அந்த போராட்டம் சில வேளைகளில் கடுமையானதாக இல்லாமல் இருக்கும், சில வேளைகளில் ரத்தம் சிந்தி போராட வேண்டிய நிலையில், அதாவது கடுமையானதாகவும் இருக்கும். இந்த உலகத்துல சில பாவங்கள் வந்து நம்ம ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டு விட்டுடலாம். சில பாவங்களை நம்ம செய்து விடுகிற பொழுது அதுல இருந்து மீள்றதுக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணுமா இல்லையா? பாஸ்டர்ஸ் உதவி தேவைப்படும், சில நேரம் சர்ச் டிசிப்ளின் தேவைப்படுதா இல்லையா? இதுதான் இங்க பார்க்கிறோம். அவ இந்த போராட்டம் இந்த உலகில் விசுவாசியின் வாழ்க்கையில் சகஜமானது. வெற்றியும் தோல்வியும் அவனில் மாறி மாறி காணப்படும், இருந்தும் அவன் தொடர்ந்து இறுதி வரை முன்னேறி நிலைத்திருப்பவனாகவே இருப்பான். இந்த போராட்டத்திற்கு மத்தியில் பவுலால் தன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கையை விளக்கும் விதத்தில் கர்த்தருக்கு தன்னுடைய ரட்சிப்பின் நன்றியையும் சொல்ல முடிகிறது. 25 தேங்க்ஸ் பி டு காட், ஆண்டவருக்கு நன்றி. அதை வந்து நம்ம விசுவாசியில மட்டுமே காண முடியும். AW பிங்க் சொல்லி இருக்கிறாரு, இந்த விதத்தில் நிர்பந்தமான மனிதன் என்று சொல்ல முடியாத கிறிஸ்தவன் மிகவும் பலவீனமான நிலையில், பலவீனமான ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்ல முடியாதவன் கிறிஸ்துவோடு தன்னுடைய ஐக்கியத்தில் பலவீனமானவனாக இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறார். சோ இதுதான் இந்த ரோமர் 7:14 25 வரையிலான விளக்கம். அது ஒவ்வொரு விசுவாசியும் இறக்கின்ற வரையில் இந்த உலகத்தில் கிறிஸ்தவனாக தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இதுதான் நம்ம பரிசுத்தமாக்குதலில் முன்னேறி போகிற பொழுது இந்த கான்ஃப்ளிக்ட் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே சந்திப்போம். இது இல்லாம இருந்தா நமக்கு எதுக்கு பரிசுத்தம்? பரிசுத்தத்துல முன்னேறணும், பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கணும்னு வேதம் சொல்லாது. ஆகவே போராட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் நமக்கு பரிசுத்த வாழ்க்கை இல்லை. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையே போராட்ட வாழ்க்கை தான். ஆனால் வெற்றி எப்பொழுதும் நமக்கே. அதான் வேதம் சொல்லுங்க. குயிக்கா 4 பாடங்கள். முதலாவது அமானுஷ்ய சென்டிமெண்டல் பக்தி இயக்க நம்பிக்கைகளை ஒருபோதும் கொண்டிருக்காதீர்கள். அவை உங்களை மெய்யான பரிசுத்தமாக்குதலை நடைமுறையில் வாழ்க்கையில் கொண்டிருக்க உதவாமல் போலித்தனமான எண்ணங்களோடையே வாழ வைத்துவிடும். இப்படி அந்த வழியில போறவங்க தான் எப்பவுமே ஒரு சமாதானம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ண உடனே பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஞான் ஜெபம் பண்ற ஒண்ணு நடக்கலையே, ஏன் அவங்களுக்கு வேதம் தெரியல. அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சென்டிமெண்டல் ஃபீலிங், இதையே எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருக்கிறது ஒரு விடுதலைக்காக. கிறிஸ்தவன் யோபு நிலையில கஷ்டப்பட்டாலும் ரட்சிப்பின் நிச்சயத்தை கொண்டிருப்பான். யோபுவனுடைய நிலையிலும் கிறிஸ்தவ ஆனந்தத்தை கொண்டிருப்பான். அதான் கிறிஸ்தவம். அந்த அமானுஷ்ய அனுபவங்களா நாடி போகக்கூடாது. அது பரிசுத்தமாக்குதல் சம்பந்தப்பட்டதே அல்ல. இரண்டாவது, நடைமுறை பரிசுத்தமாக்குதலுக்கு அவசியமான பாவத்தை பாவமாக பார்க்கிற இருதயத்தை கொண்டிருந்து அதை அன்றாடம் அழித்து பரிசுத்தத்தில் முன்னேறுகின்ற வழியை நம்ம தொடரணும். நம்ம டியூட்டி, ஒரு கடமை இருக்கு பாவத்தை அன்றாடம் அழிப்பதற்கு. காலையில இருந்து ஈவினிங் வரை அதுக்காக ஆண்டவரை ஜெபம் பண்ணும். இந்த நாள்ல பாவம் செய்யாம இருக்கிறதுக்கும் செய்து விடுகிறதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டு நாளை அதை தொடராமல் இருப்போம். ஜானத்தன் எட்வர்ட்ஸ் அப்படின்னா எழுதி வச்சிருந்தா 74 இது எழுதி பாடல வச்சிருப்பார். அந்த அளவுக்கு அவர் கருத்தோடு ஆண்டவர்கிட்ட இந்த பரிசுத்தமாக்குதலை நடத்திட்டு போறதுக்காக. மூணாவது, பாவத்தை அழிக்க குறுக்கு வழிகளை நாடாதீர்கள். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய வழிகளை நாட வேண்டும். அதற்கு தொடர்ச்சியான மனம் திரும்புதலை கொண்டிருக்க வேண்டும். அதான் ஒரே வழி. Repent, repent, repent. Keep repenting. அதுதான் வேணும். எப்போ பாவம் செஞ்சா ஒத்துக்கணும். Be conscious, பாவம் இருக்கிறது செய்கிறத ஒத்துக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி அதை மறைக்க கூடாது, தள்ளி போடக்கூடாது. அதான் ஆபத்தா போயிடும். கொரோனா வைரஸ் வந்தா ஓடிடணும் டாக்டர்கிட்ட. தள்ளி போட்டா மறைச்சா என்ன ஆகும்? பாடி தான் மிஞ்சும். அந்த மாதிரி தான் பாவமும். பாவம் அதை விட கோரமானது. ஆண்டவர் என்ன மருந்து கொடுத்திருக்காரு? ரிபென்டன்ஸ், ரிபென்ட், ரிபென்ட், கீப் ரிபென்டிங். ரிபென்ட் பண்ண உடனே சந்தோஷம் வந்துருது. ஆகவே தொடர்ச்சியான மனம் திரும்பல் நமக்கு இருக்கணும். மனத்தாழ்மையோடு நாம் மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தை கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து பரிசுத்தாவியின் அவன் உதவியோடு பாவத்தை தொடர்ந்து செய்கிற விதமாக நம்ம வாழக்கூடாது. பாவத்தை ஒரு ஹேபிச்சுவலா தொடர்ந்து செஞ்சுகிட்டே போறவன் விசுவாசியா இருக்க முடியாது. நாலாவது, பாவத்தை அழித்து அழித்து பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறுகிற கடமை சாகிற வரையில் வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்பதை உணருங்கள். நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கும் ஆண்டவர் அதில் நமக்கு உதவுகிறார். பரலோகம் போகிறதுக்கு முன் பூர்ண பரிசுத்தம் கிடைக்காது. எந்த அளவுக்கு பரிசுத்தத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கிறிஸ்தவன் பூரணமற்ற பரிசுத்தோடையே அங்கு போக போகிறான். ஆண்டவர் பூரணத்துவத்தை இந்த உலகில் அடைய நம்மை வற்புறுத்தவில்லை. பூரணத்துவத்தை இலக்காக கொண்டு நாம் தொடர்ந்து தொடர்ச்சியாக பாவத்தை நாம் அழித்து பரிசுத்தத்தில் வளர்கிற வாழ்க்கையே அவர் வாழும்படியாக கேட்கிறார். அதான் இந்த உலகத்துல நம்ம சாகிற பொழுது 100% பூரணத்துவத்தோட போக மாட்டோம். நம்ம செய்யற எல்லாத்திலையும் ஏதாவது குறைபாடு இருக்கும். ஆனா ஆண்டவர் தன்னுடைய கிருபையினால அதை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா நம்ம செய்யற எல்லாமே அவருடைய கிருபையில தான் செய்ய முடியும். நம்முடைய சாங்டிபிகேஷன்ல பரிசுத்தமாக்குதல்ல நம்ம முன்னோக்கி போறதும் அவருடைய கிருபையினால தான் முன்னோக்கி போகிறோம். அதை மறந்துடக்கூடாது. கடைசி ஐந்தாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாவத்தை தொடர்ச்சியாக அழிப்பது மட்டுமே நம் கடமை அல்ல, எல்லா கடமைகளிலும் அது ஒரு முக்கிய கடமை. ரட்சிப்பின் நிச்சயத்தை கொண்டிருந்து கிறிஸ்தவ சந்தோஷத்தை நாம் அடைய வேண்டும். பரிசுத்தாவியால் வழிநடத்தப்பட்டு கிருபையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும். கிருபையின் கனிகளில் மென்மேலும் வளர வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னே போக போக பரலோகம் பக்கத்தில் இருக்கிற உணர்வும் ஆண்டவரோடு நமக்கு இருக்கும் ஐக்கியமும் உயர உயர போக வேண்டும். பாத்தீங்களா, இதுதான் ரோமர் 7:14-25 வரையும் உள்ள விளக்கம். இது விசுவாசியை பற்றிய விளக்கம். நாம் ஒவ்வொரு விசுவாசியும் எந்த அளவுக்கு 50 கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, 15 கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, சாகிற வரையும் இந்த கான்ஃபிளிக்ட், இந்த போராட்டம் நமக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த போராட்டத்துல தொடர்ந்து வெற்றி அடைந்து கொண்டு முன்னோக்கி போகிறவன் தான் கிறிஸ்தவன். ஒரு பிரசங்கி சொல்லியிருந்தார் ஒரு உதாரணம். அதாவது ஒரு பாக்ஸிங் ரிங்ல ரெண்டு பேர் அடிச்சுக்கிறான், ஒருத்தர் மற்றவனை போட்டு குத்துறான், விழுந்துடுறான். இது வந்து 12 இல்ல, ஒரு ரவுண்டு பாட்டுக்கு தொடருகிற ரவுண்டு. விழுந்து என்னதான் அடிச்சு குத்தி விழுந்தாலும் அவன் எழும்பிடுறான், அவன் எழும்பிடுறான். இவனை கடைசி வரையும் அவனை வெல்ல முடியல. அதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு டிஃபீட் வராது. ஏன்? ஆண்டவர் தன்னுடைய ஆவியானவரின் மூலம் நமக்குள் இருந்து செயல்படுகிற பொழுது பாவம் நம்மை வெற்றி கொள்ள முடியாது. ஆனால் அதை அடித்து 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 அதை தாக்கி நம்ம கட்டுக்குள்ள வைத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுல நமக்கு வெற்றி இருக்கிறது, ஆவிக்குரிய சந்தோஷம் இருக்கிறது, பரலோக ஆனந்தம் அதன் மூலமாக கிடைக்கிறது. இதுதான் வேதம் போதிக்கின்ற பரிசுத்த வாக்குதல். மறந்துடாங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்குது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் கடைசி பாடம், அந்த வெள்ளிக்கிழமை பாடங்கள். அதுல இந்த ரோமர் 7:14-25 இருக்கிற ஒரு முக்கியமான போதனை, அதை இன்னைக்கு கொடுக்க முடியல, என்ன ரொம்ப போய் தனியா பார்க்க வேண்டியது. அதுக்கு பேரு இன்ட்வெல்லிங் சின். அதை பற்றி ஒரு நல்ல விளக்கத்தை நான் அடுத்த முறை கொடுப்பேன். ஜெயமனு, அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, ரோமர் 7:14 பிற்பகுதிக்கு அதை எப்படி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். எவ்வளவோ பேர் பெரிய மனிதர்களும் கூட சரியான விளக்கம் இல்லாமல் பாவத்தை பற்றி குறைபாடான எண்ணங்களை கொண்டிருந்திருக்கிறார்கள். பாவத்தை நாம் பாவமாக பார்க்கின்ற ஒரு இதயத்தை எங்களுக்கு கொடுமாண்டவரே. எதிரி யார் என்பதை சரியாக தெரிந்து கொள்ளுகிற பொழுது அவனுடைய திட்டங்கள், அவனுடைய போராட்ட முறைகள் எல்லாவற்றையும் தெரிந்திருந்து அவனை அவனோடு போராடி வெற்றி வாழை அடைய முடியும். அவனை பற்றி நாம் குறைவாக மதித்திருந்தால் அவன் நம்மை வென்று விடுவான். ஆகவே பவுல் மூலமாக நீர் அருமையாக கொடுத்திருக்கின்ற இந்த விளக்கங்கள் எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து விசுவாசமாக உமக்காகவே உம்முடைய ஆவியின் துணையோடு வாழ நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.